இறங்குவானாகிய அந்த இறைவன் நமக்கு இடுகின்ற பணி எப்போது அறங்களாக விளங்குகின்றது என்று சொன்னால், ஒழுக்கம் முதலிய இந்த சிறந்த செயல்கள் செய்யப்படும் பொழுதுதான். ஒழுக்கம் என்பது உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதல். அந்த இடத்திலே பரிமேலழகர் எழுதுவார், கல்வியின் பயன் அறிவும், அறிவின் பயன் ஒழுக்கமும் என்று எழுதுவார். ஆகவே அறிவின் பயனே என்னதான், உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதலாகி இந்த ஒழுக்கம் தான். ஆக அறிவின் பயனை பெறாவிட்டால் அவன் அறிவில்லாதவனாகவே கருதப்படுவான் என்ற கருத்திலே அவ்வாறு கூறினார். அன்பு என்று சொல்லும் பொழுது யாவர் மாட்டும் காதலுடைமை, அதுல வந்து வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் இப்படிலாம் பாகுபாடு வைத்துக் கொள்ளாமல் எல்லாரிடத்தும் அன்போடு இருத்தல். அருள் அப்படிங்கும் போது எல்லா உயிரிடத்தும் கருணையோடு இருத்தல். ஆச்சாரம் அப்படிங்கும்போது வேதாகமங்களில் விதித்தவாறு அனுஷ்டித்தல் உடைமை, ஆச்சார அனுஷ்டானங்களை தான் உடைமை. உபச்சாரம் அப்படிங்கும் போது தக்கோர் மாட்டு செய்யும் உபசரிப்பு, தகுந்தவர்களிடம் தகுந்தவர்களை வந்து உபசரித்தல். உறவு, அது யாவர் மாட்டும் கலப்புடமையும், எல்லாத்திலையும் கலந்து பழகுதல். அப்புறம் சீலம், சீலம்ங்கும் போது நற்குண உடைமை. அப்புறம் வழுக்கிலா தவம், வழுக்கிலா தவம் என்று சொன்னால் வழுவுதல் இல்லாத தவம். வழுக்கு இலா என்றால் வழுவுதல் இல்லாத, நீங்குதல் இல்லாத தவம். ஒரு காலத்திலையும் இதில் இருந்து பிறழ்ச்சி கூடாது. இதை என்ன தவங்கள் அப்படி இருக்கின்றன என்று சொன்னால், ஐம்பொறி அடக்கல் விரதம் காத்தல், ஐம்பொறி அடக்கல் விரதம் காத்தல் போன்ற அந்த தவங்களிலிருந்து நீங்காமல் இருக்க வேண்டும். நல்வினைக்கு வந்து ரொம்ப முக்கியம் இதெல்லாம். அல்லது ஐம்பொறிகளை அவற்றின் போக்கிலே விட்டுவிட்டோம் என்றால் அது நல்வினையிலிருந்து நம்மை நீக்கி தீவினையின் பார் தள்ளிவிடும். அதை வந்து விரதமாக நாம் பேண வேண்டும். ஆகையினாலே ஐம்பொறி அடக்கல் விரதம் காத்தல் முதலிய வழுவுதல் இல்லாத தவமுடைமையும் தானங்கள். தானம்னா என்ன, எளிதா சொல்லிடுறோம், ஒரு பொருளை எடுத்து ஒருவரிடம் கொடுப்பதுன்னு. அதுல பல செய்திகள் இருக்கின்றன. அந்த பொருள் வந்து நாம் நம்முடைய பொருளா இருக்கணும், நம்முடைய பொருள் நமக்கு உரிய பொருளா இருக்கணும். கொடுக்கிற பொருள் பிறர் பொருளை கொடுத்தா வந்து புண்ணியம் வந்து பொருளுடையார் மாட்டும், பாவம் தான் திருடிய பாவம் தான் நம் மாட்டும் இருக்கும். ஆகையினாலே பழியஞ்சி வாத்துவம் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் சொன்னார். ஆகையினாலே ஒரு தானம் கொடுக்கின்ற பொருள் நம்முடைய பொருளா இருக்கணும்னா நாம் அறவழியில் ஈட்டிய பொருளா இருக்கணும், நான் நேர்மையான முறையில் நாம சம்பாதிச்ச பொருளா இருக்கணும். ரெண்டாவது அதை தக்குவருக்கு கொடுக்கணும். அந்த பொருளை பெற்று அதன் மூலம் வேண்டாத காரியங்களெல்லாம் செய்வரிடம் கொடுத்து விட்டால் அது வந்து தானம் ஆகாது. தக்கோர் மாட்டு கொடுக்கணும், அஜையோ கொடுத்துட்டோமேன்னு சொல்லி அப்புறம் வந்து நாம வருத்தப்படக்கூடாது, ஓகையோடு கொடுக்க வேண்டும். ஆகின்ற இந்த மூன்று கூறுகள் தானத்திலே அடங்கியுள்ளன. இந்த மூன்று கூறுகளும் சேர்ந்தால்தான் அது தானம் என்று மதிக்கப்படும் என்று பரிமேலழகர் கூறுகின்றார். அந்த குறிப்பை தழுவிதான் இங்க பதவுரை சொல்கின்றார் நம்முடைய குருமூர்த்திகள். அருமையாக கூறினார் பரிமேலழகர், தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதனின் என்று ஒரு குறட்பார். அதுல தானம் என்று வருகின்றதல்லவா, அந்த இடத்துல பரிமேலழகர் விளக்கம் கொடுக்கின்றார். தானம் என்பது அறவழியான் ஈட்டிய பொருளை தக்கார்க்கு ஓகையோடும் கொடுப்பதுன்னு அதுதான் சொன்னார். தக்கோர் மாட்டு ஓகையோடு செய்யும் தானங்கள் உடமையும் வந்தித்தல், வந்தித்தல்னா இந்த இடத்துல வந்து வழிபடுதல், ஆனா இறை வழிபாட்டை இங்க சொல்லல. ஏன்னா அடுத்த பாடல அதை தனியா எடுத்துக்கொண்டு சிறப்பா சொல்ல போகின்றார். ஆகவே இந்த இடத்துல வந்தித்தல்ங்கிறது தன்னிலும் மூத்தோர் மாட்டு செய்யும் வழிபாடு. வணங்கல், வணங்குதல் உடமையும் வாய்மை மெய்மை உடைமையும் அழுக்கிலா துறவு, குற்றமற்ற துறவு. துறவுன்னு சொன்னா அது துறவிகளுக்கு மட்டும் உரியதல்லவா, அந்த ஆண்டோர்களுக்குரிய சிறப்பான ஒழுக்கம் அல்லவா அது. எல்லாருக்கும் அந்த அறத்தை எப்படி செய்ய முடியும் துறவரத்தை என்று கேட்டால், எல்லாருக்கும் உரிய துறவுன்னு துறவுகள் இருக்கின்றன. அப்படியும் சில துறவு ஒழுக்கங்கள் இருக்கின்றன. அது வந்து துறவிகளுக்குன்னு மட்டுமல்ல, எல்லாரும் பேண வேண்டியது என்று சொல்கின்றார். அழுக்கிலா துறவு எவை அப்படின்னு சொன்னா, பிறர் மனை விளையாமை வரைவின் மகளிர் விளையாமை. அருமையாக சொன்னார். இந்த ரெண்டு துறவு எல்லாருக்குமே வேண்டும். பிறர்மனை விளைதல் கூடாது, அதை துறந்துவிட வேண்டும். அந்த மோசமான பற்றை துறந்துவிட வேண்டும். அது மாதிரி வரைவின் மகளிர் விளைதல், வரைவின் மகளிர் சார்பையும் எல்லாரும் துறந்துவிட வேண்டும். ஆகவே பிறர்மனை விளைதல் வரைவின் மகளிர் விளைதல் என்ற குற்றங்களிலிருந்து எல்லாருமே நீங்கி இருக்க வேண்டும். ஆண் மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக இருந்து நீங்கி இருக்க வேண்டும். அதுதான் குற்றமற்ற ஆண் தகைமையாகும் என்று கூறுகின்றார். ஆகவே அழுக்கினா துறவு என்பது ஆண் தகைமை, அது பிறர்மனை விளையாமை வரைவின் மகளிர் விளையாமை ஆகிய பேரறங்களாகும். அறங்களுக்குள்ளதான் மிகச்சிறந்த அறங்கள் இவைதான். அடக்கம் என்பது தீநெறிக்க செல்லாத அடங்குதல் உடைமை. அதான் அடக்கமுடைமைன்னு ஒரு அதிகாரமே வைத்தார். இல்லறவியல்ல இல்லறத்தாருக்கு தான் வைத்தார். இல்லறத்தால் தாம் அதை பேணுகின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்கள் துறவிகளை பற்றுமே பேசிக் கொண்டிருந்தால் எந்த பயனும் இல்லை. உனக்கு என்ன அறிஞ்சிருக்காரு? இல்லறவே இல்லை, அடக்கமிடமை சொல்லியிருக்கார், நடுவரிடமை சொல்லியிருக்கார், எதையாவது நீ பேணுறியா அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆகையினாலே அங்கே அடக்கம் என்பது தீநெறிக்க செல்லாத அடங்குதருடமையும். அறிவோடு அறிவு என்றால் என்ன? பகுத்தறிவு. அது என்னெல்லாமோ விளக்கம் சொல்கின்றார்கள். ஆனா இங்க பகுத்தறிவு, உண்மையான பகுத்தறிவு என்பது என்ன? தக்கன இவை தகாதன இவை என்று பகுத்தறிதல் உடைமை. அதுதான் வந்து இது இந்த செயல்களெல்லாம் செய்யத்தக்கவை, இந்த செயல்களெல்லாம் செய்யத்தகாதவை என்று பகுத்தறிந்து செய்யணும். விலங்குகளுக்கு அந்த பகுத்தறியக்கூடிய திறன் கிடையாது, தோணலாம் செய்யும். ஆனால் தக்கன இவை தகாதன இவைன்னு பகுத்தறி செஞ்சாதான், அந்த நல்வினை இருந்தாதான் மனிதன் என்று நினைக்க வர முடியும். அப்புறம் அர்ச்சித்தலாதி தன்னின் மூத்தார் மாட்டு அர்ச்சித்தல் உடைமை. இந்த பதினாறும் அதாவது மூத்தார்களையுமே வந்து தாய் தந்தையர்கள்லாம் வந்து தெய்வமாக போற்றி வழிபடுக்கூடியவர்கள், குரு இவர்கள்லாம். அதனால வந்து வந்தித்தல் ஏற்கனவே வணங்குதல்னு சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து அர்ச்சித்தல் சொல்றாங்கன்னா இவர்களெல்லாம் வந்து நம்ம தெய்வமாக கருதி வழிபட வேண்டும். ஆகையினாலே இங்க தனியாக அர்ச்சித்தலையும் சொன்னார். ஏன் இங்க தெய்வ வழிபாட்டை வச்சானே அப்படின்னா அதுக்கு அடுத்த பாடல தனியா சொல்கின்ற, இதிலே சொன்னா அப்புறம் கூறியது கூறனாயிருக்கும். ஆகையினாலே அதை சொன்ன. இழுக்கிலா அறங்களானால் குற்றமில்லாத இந்த நன்மைகள் ஒருவனுக்கு உளவாயின் இறங்குவான் பணி இறங்குவானாது பணியாகிய முயற்சி அறமாய் முடியும் என்க, அறங்கள் அறமாய் முடியும் என்க என்று அருமையாக கூறுகின்ற. அப்போ இந்த ஒழுக்கம் அன்பு அருள் ஆச்சாரம் இத்தனை சொல்றாரு, இதுக்கு நேர் மாறான செயல்களை ஒருவன் செய்தால் அது அவனுக்கு தீமைகளாக முடியும், அந்த முயற்சிகள் எல்லாம் அவனுக்கு பாவமாக முடியும். ஒழுக்கம் அன்பு அருள் ஆச்சாரம் உபச்சாரம் உறவு சீரம் வழுக்கிலா தவம் தானங்கள் வந்தித்தல் வனங்கள் வாய்மை அழுக்கிலா துறவு அடக்கம் அறிவுடு அர்ச்சித்தல் இவற்றுக்கு நேர் மாறான செயல்கள். ஒழுக்கம் இதுக்கு நேர் மாறானது தீ ஒழுக்கம், அன்பு அதுக்கு நேர் மாறானது வெறுப்பு, அருள் அதுக்கு நேர் மாறானது அந்த இரக்கமற்ற தன்மை, ஆச்சாரம் அதுக்கு நேர் மாறானது துராச்சாரம் தூய்மையற்று விளங்குதல், உபச்சாரம் அதற்கு நேர் மாறான வன்சொல் கூறல் என்று சொல்லி இதுக்கு நேர்மாறான தீமைகளை ஒருவன் செய்தான் என்றால் அப்பொழுது அந்த செயல்கள் எல்லாம் பாவமாய் முடியும் என்பதும் நாமே புரிந்து கொள்ளலாம். ஏன்னா நல்வினைகள் தீவினைகள்னு எப்போ ஆகும் நாம செய்யற செயல்கள்ங்கும் போது நல்வினைகளை மட்டும் சொன்ன, நல்வினைகளை மட்டும் பற்றி சொன்ன. ஆக நல்வினைகள் அதாவது இறைவன் நம்மை செலுத்துகின்றான், அதனாலதான் நம்ம முயற்சி நடக்கு. அந்த முயற்சிகள் எப்போ நல்வினைகளாகும் எப்ப தீவினைகளாகும் கேட்டா, எப்ப நல்வினைகளாகும் என்பது பற்றி மட்டும் கூறினார், எப்போ தீவினைகளாகும் இதிலிருந்து நாம புரிந்து கொள்ளலாம், நல்லதை மட்டும் சொல்லுவோமே என்று சொல்லி அருமையாக கூறியிருக்கின்றார். இன்று துறவு என்றது எல்லா நிலையிலும் சேரக்கூடிய பிறன்மனை விளையாமை வரைவின் மகள் விளையாமை முதலிய ஆண்டகமையே என்று உணர்த்துவார் அழுக்கிலா என விசேடித்தார். அறிவாவது தக்கனவும் தகாதனமும் பகுத்தறிதல். அதான் சொல்றாங்க அடுத்த பாடல தெய்வ வழிபாடு தனியா சொன்னதுனால இங்க சொன்னது மூத்தாரிடம் மூத்தோர்களிடத்து செய்கின்ற வழிபாடுதான் அப்படிங்கிற கருத்தை சுவாமிகள் குறிப்புரையிலே கூறுகின்றார். இனமலர் கையிற் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி அப்படின்னு அடுத்த பாடல வருது. என முன் வருதலின் அப்படின்னா அடுத்த பாடல வருவதால் இன்றுனா இந்த பாடலில் வந்தித்தல் வனங்கள் அர்ச்சித்தல் என்பன தன்னின் மூத்தோர் மாட்டு செய்யவனவற்றை என கொள்க. ஒடு எண்ணின் கண் வந்தது, ஒடு அதாவது ஒன்னுன்னா சொல்லும் போது ஒடுன்னு போட்டுக்கிட்டா இதனோடு அப்படின்னா இதோடு சேர்த்து அப்படின்னு எண்ணி சொல்லுவது. அந்த ஒடு வந்திருக்கு இல்லையா, எந்த இடத்துல வந்திருக்கு? அறிவோடு அர்ச்சித்தலாதி அப்படின்னா அந்த அறிவு அர்ச்சித்தல் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கையில வருது. இந்த ஒடு வந்து இதான் ஒடு எண்ணின் கண் வந்தது. இவ் ஒழுக்கம் முதலிய எல்லாம் இரண்டு பிரிவுகளுக்குள்ள அடங்குமா. இந்த பாடல சொன்ன இந்த ஒழுக்கம் அன்பு அருள் ஆச்சாரம் இவையெல்லாம் வந்து ரெண்டு பிரிவுகளுக்குள்ள அடங்கும். என்ன அப்படின்னா இயமம் நியமம் என்னும் ரெண்டு வகையில் அடங்கும். அறஞ்செய்வார் எல்லாருக்கும் பொது. அவன் வந்து எந்த சமயத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சார்ந்தவனாலும் சரி, எந்த மொழியை பேசுபவனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பொது இந்த ஒழுக்கம் முதலிய இந்த அறங்கள்லாம். இது ரெண்டு கூறுகள் அடங்கும், இயமம் நியமம். இவையெல்லாம் இருக்கணும், யோகத்தினுடைய முதல் படிநிலைகள் இவைதான். இவையெல்லாம் இருந்தாதான் அந்த ஏழாவது படிநிலையாக யோகம் வரும். நேர யோகத்துக்கு போனா முடியாது, எத்தனை அறங்கள் சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த அறங்கள்லாம் இருக்கணும். இது வந்து இயமம் நியமம் ரெண்டு படிநிலைகள். அப்புறம் வந்து பிராண ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் அப்படி வரணும் படிநிலையில். ரொம்ப எளிதாக எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டு போயிட்டுறோம். ஆகவே இவ்வொழுக்கம் முதலிய எல்லாம் இயமம் நியமம் என்னும் இருவகையுள் அடங்கி அறஞ்செய்வார்க்கு எல்லாம் பொதுவகையான் வேண்டப்படும் அங்கமாகலின். அறஞ்செய்வர்கள் எல்லாத்தையும் இருக்க வேண்டிய அங்கம் இது. எனவே இவற்றை வேறெடுத்து ஓதினார். இவையெல்லாம் அறஞ்செய்வர்களுக்கு வேண்டிய அங்கம். அப்ப அறஞ்செய்வர்களுக்கு இருக்க வேண்டிய அங்கி எது? அங்கம்னா இந்த ஒழுக்கம் அருள் ஆசாரம் முதலியவை அங்கம். அப்ப அங்கி எது? அங்கம் என்பது என்னன்னா ஒரு கருவி மாதிரிதான். அங்கின்னு சொல்லக்கூடியதான் முதன்மையானது. இப்ப நம்ம உடலையும் உயிரையும் எடுத்துக்கொள்வோமே, இந்த உடலையும் உயிரையும் எடுத்துக்கொண்டால் இதுல வந்து அங்கம் எது? உடல் வந்து அங்கம். அங்கி என்று அங்கி என்பது எது? இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிர் தான் அங்கி. அப்ப உடல் உயிர் ரெண்டு முதன்மை எதற்கு? உயிருக்கு தான். உயிர் இல்லாத உடலுக்கு மதிப்பில்லை. அது மாதிரி அறஞ்செய்ய வேண்டியவனுக்கு அங்கங்களாக இருக்க வேண்டியவை இவையெல்லாம். ஆமா, இந்த பண்புகள்லாம் இருந்தால்தான் அறஞ்செய்ய முடியும். ஒழுக்கம் அன்பு அருள் ஆச்சாரம் எல்லாம் இருந்தால்தான் அவன் வந்து அறஞ்செய்ய முடியும். ஆகவே அறஞ்செய்யவனுக்கு இருக்க வேண்டிய அங்கங்கள் இந்த ஒழுக்கம் முதலிய அறங்கள். அவனுக்கு இருக்க வேண்டிய அங்கி எது என்பதை அடுத்த பாடலே அற்புதமாக கூறுகின்றார். மனமது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையிற் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சினமுதல் அகற்றி வாடும் செயல் அறமானால். அதாவது ஒருவனுக்கு அறஞ்செய்ய வேண்டியவன் இருக்கக்கூடிய அங்கு என்னவென்றால் இறை வழிபாடுதான். இறை வழிபாடு உயிர் மாதிரி, ஏனைய அறங்கள் எல்லாம் உடல் மாதிரி, ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். உயிர் மட்டும் தனித்திருந்தும் பயனில்லை, உடல் மட்டும் தனித்திருந்தும் பயனில்லை. உயிரும் உடலும் சேர்ந்தாதானே எந்த ஒரு காரியமும் நடக்கும். அது மாதிரி எல்லா நல்லொழுக்கங்களும் இருக்க வேண்டும். அவையெல்லாம் அங்கங்கள். அங்கி போல தெய்வ வழிபாடு என்ற அந்த நல்லறம் இருக்க வேண்டும். மனம் எப்படி அந்த தெய்வ வழிபாடு எப்படி இருக்கணும்னாரு? மனம் வாக்கு காயம் மூன்றும் பொருந்த அந்த வழிபாடு நடக்க வேண்டும். மூன்றும் ஒருமித்து அந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். செயலளவிலே அது வழிபாடாக இருந்து கொண்டு கிரியைகளெல்லாம் நல்ல நன்றாக செய்கின்றார் அப்படி கைப்பழக்கத்தில் செய்து கொண்டு, ஆனால் மனம் வந்து வேற ஏதாவது ஒரு திட்டத்தை திட்டிக் கொண்டு வேறு சிந்தனையிலே ஊறி கிடந்தது என்றால் என்ன பயன்? மனம் வாக்கு காயம் அது மாதிரி வேறு யாரிடமாவது ஏதாவது பேசிக்கொண்டு வந்து இறைவனை வணங்குவதனாலே பயனில்லை. வாக்கும் அங்கு பொருந்தணும், அவருடைய மந்திரங்களை சொல்லணும். மூணும் பொருந்தணுங்கிறனாலதான் எப்படி வைத்திருக்கின்றார்கள்? மந்திரம் கிரியை பாவனை வழிபாடே அதான். மனம் வாக்கு காயம் மூணும் பொருந்ததற்காக தான் அனுஷ்டானத்தில் மந்திரம் கிரியை பாவனைன்னு வைத்திருக்கின்றார். கிரியைகளை காயமாகிய உடல் செய்ய வேண்டும், வந்து மந்திரத்தை வந்து வாக்கு அது வாக்கினாலே மந்திரத்தை சொல்ல வேண்டும். அப்புறம் வந்து உள்ளத்துல வந்து மனம் பொருந்தி சிந்திக்கணுமே அதுக்கு பாவனை அப்படி வைத்திருக்கின்றார். மந்திரம் கிரியை பாவனை இல்லாம வழிபாடு அல்ல. அதுக்கு திருமுறை ஓதுதல் போன்றவையெல்லாம் அந்த வழிபாட்டுக்கு அங்கம். ஆக மந்திரம் கிரியை பாவனையை விட்டுவிட்டு நாம் ஓதுதலை மட்டும் செய்வதனால் அது வழிபாடு ஆகிவிடாது என்பதை நான் எண்ணி பார்க்க வேண்டும். சாத்திரங்களை முறையாக நல்ல முறையிலே அதான் பாடியத்தில் வந்து சுவாமியில தான் சொல்வார்கள். என்ன சொல்கின்றார்கள் சொன்னால், தொன்று தொட்ட கேள்வியான அனுபவம் உடைய தேசிகன் திருவருள் பெறாமையின் என்பது. முரணான கருத்துக்கள் ஏன் வருகின்றன சொன்னா, தொன்று தொட்ட கேள்வியான் அனுபவமுடைய தேசிகனுடைய திருவருளை பெறாவிட்டால் இப்படி எது வழிபாடு, எது வந்து பதி இயல்பு, எது பாச இயல்பு என்று எல்லாத்திலையும் வந்து முரண்பாடு வந்துவிடும் என்று சொல்லி அங்கே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகையினாலே இந்த மந்திரம் கிரியை பாவனை என்று விதித்திருப்பதனாலே மனம் வாக்கு காயம் மூன்றும் பொருந்த வேண்டும். மனம் அது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல, வாக்கு வந்து வாழ்த்தி மந்திரங்களை சொல்லணும். அப்புறம் இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி, தக்க பூசைக்கு உரிய மலர்களை, அதான் இனமலர்கள் நாள், இன்னென்ன மலர்கள் உகந்தவை அப்படின்னு இருக்கு, இன்னென்ன தெய்வத்திற்கு இன்னென்ன மலர்கள் உகந்தவை, அந்த மலர்களை கையில் கொண்டு தான் விரும்பிய தெய்வத்தை போற்றின்ட்டாக, இச்சித்த தெய்வம் போற்றி சினமுதல் அகற்றி வாடும் செயல் அறமானார். சினமுதல் அகற்றிக்கு இவ்வாறு வழிபட்டு வாழக்கூடிய இந்த செயல் வந்து பொருந்தியது என்று சொன்னார். சினமுதல் அகற்றின்னா யாரு அப்படின்னா, மேல ஒழுக்கங்கள் சொன்னாரே நல்ல அறங்கள், ஒழுக்கம் அன்பு அருள் ஆச்சாரம் போன்ற நல்ல அறங்கள் சொன்னாரே, அந்த நல்ல அறங்களை தழுவி அதற்கு மறுதலையாக உள்ள தீமைகளை எல்லாம் விலக்கி, மறுதலையாக உள்ள தீமைகள்ல தான் முதல்ல சினம் சொல்லப்படுகின்றது. சினம் முதலிய தீமைகளை அகற்றி மேலே சொன்ன அந்த சிறந்த ஒழுக்கங்களை எல்லாம் தழுவி வாழ்கின்றானே அவனுக்கு பெயர் என்ன வைத்து விட்டார்? சினம் முதல் அகற்றின்னு வைத்து விட்டார். அகற்றுதவனுக்கு அகற்றின்னு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா, வந்து இப்போ ஒருத்தன் ஊரை சுற்றி கொண்டு திரிகின்றான், அவனுக்கு ஊர் சுற்றி பேர் சொல்றது இல்லையா சொல்கின்றோம். அவர் நல்ல விஷயங்களுக்கும் சொல்கின்றோம், சுவாமிக்கே சொல்கின்றோம், அவர் பிறை சூடி இருப்பதனால பிறை சூடி பித்தா பிறைசூடி என்று அழைக்கின்றார். பிறைய சூடியிருப்பவனுக்கு பிறைசூடினே பேர் வருது. அது மாதிரி சினம் முதலியவற்றை அகற்றி வாழ்வனுக்கு சினம் முதல் அகற்றின்னு பேரு. இந்த இடத்துல பூவுழுவு விரித்துக் கொள்ள வேண்டும். சினம் முதல் அகற்றிக்கு, அதாவது சினம் முதலிய தீமைகளை அகற்றி வாழும் ஒருவனுக்கு. அப்போ சினம் முதலியவற்றை அகற்றி வாழ்தான். அதனால முந்தின பாடல்ல சொன்ன அந்த ஒழுக்கம் அன்பு முதலிய அறங்களை எல்லாம் அவன் தழுவி வாழ்கின்றான் என்பது தானே பெறப்படும். மேலே உள்ள பாடலில் சொன்ன ஒழுக்க முதலிய அறங்களை தழுவி சினம் முதலிய தீமைகளை அகற்றி வாழ்கின்ற ஒருவனுக்கு அந்த நல்ல ஒழுக்கங்கள் மட்டுமே அன்றி இந்த இறை வழிபாடும் அவனிடம் பொருந்தது என்று சொன்னால், அவன் எந்த இறைவன் என்று சொல்லி அவன் எந்த தெய்வத்தை விரும்பி வழிபடுகின்றானோ அந்த தெய்வத்தின் இடமாக யார் அருள் செய்வார் அப்படின்னு சொன்னா, அந்த தெய்வத்தை இடமாக கொண்டு யாருக்கும் உணம் ஒரு தெய்வம், எல்லா தெய்வத்திற்கும் முற்பட்ட தெய்வம் இருக்கின்றதே, முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள் அதற்கு உரை சொல்கின்றார்கள். எவ்வளவு சிறப்பாக சொல்கின்றார்கள் பாருங்க. இடம் பார்த்து அந்த திருவம்பாவை தொடரை பயன்படுத்துகின்ற பாங்கு போற்றி உணர்த்தக்கு. யாருக்கும் உணம் ஒரு தெய்வம், முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளாகிய சிவபிரானே அத்தெய்வத்தின் இடமாக நின்று அச்செயலை ஏற்றுக்கொண்டு அந்த வழிபாடுதலாகிய செயலை ஏற்றுக்கொண்டு பயன் உதவும் அருளை கொடுப்பான் சொல்கின்றார். அவ்வொழுக்க முதலிய நன்மைகளை உடையனாய், போன பாடல சொன்ன ஒழுக்க முதலிய நன்மைகளை வைத்துக் கொண்டு அவற்றை மறுதலைத்த தீமைகளை நீக்கி, அந்த ஒழுக்கத்திற்கு நேர்மாறான தீமைகளையும் நீக்கி அப்படி இருந்து கொண்டு வழிபாடு செய்யணும். வழிபாடு செஞ்சா என்ன தெய்வத்தை வழிபட்டையோ அந்த தெய்வத்தினிடமாக நின்று சிவபெருமான் பலன் கொடுப்பார். வழிபாடு மட்டும் இருந்தால் போதும், மற்ற அறங்கள் எல்லாம் வந்து கை கொள்ள வேண்டாம், தீமைகள் எல்லாம் விளக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இங்க போதிக்கவில்லை. அதான் நல்லா கவனித்துக் கொள்ளணும். வழிபாட்டுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டார், நல்ல அறங்கள் இவை, இவற்றை மேற்கொள்ள வேண்டும், தீய மரங்கள் தீமைகள் எல்லாம் இவை, அவற்றை தவிர்க்க வேண்டும் சொல்லிட்டு தான் இறை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்தால சொல்கின்றார். நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதெல்லாம். ஆகவே விளக்க வேண்டிய பாவங்களை விளக்கி மேற்கொள்ள வேண்டிய அறங்களை எல்லாம் மேற்கொண்டு ஒழுகுகின்ற ஒருவன், அவன் வந்து இறை வழிபாடு தான் விரும்பிய தெய்வத்தினிடம் இறை வழிபாடு செய்தான் என்றால் அந்த தெய்வத்தினிடமாக நின்று முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாகிய சிவபிரான் அவனுக்கு வேண்டிய வரத்தை அருள்வார், அவனுடைய வழிபாடாகிய செயலை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அருள் செய்வார் என்று கூறினான். அவ்வொழுக்க முதலிய நன்மைகளை உடையனாய் அவற்றை மறுதலைத்த தீமைகளை நீக்கி ஒழுகுவான் ஒருவனுக்கு தன் கருத்திற்கு ஏய்ந்ததொரு கடவுளை எப்படி வழிபடணும், மனம் மொழி மெய்களான் வழிபட்டு வாழும் செயலாகிய அறமும் உள்ளதாயின், அந்த ஒழுக்கங்கள் மட்டுமன்றி இந்த இறை வழிபாடாகிய அறமும் அவனுக்கு உள்ளது என்றால் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாகிய சிவபிரானே அத்தெய்வத்தின் இடமாக நின்று, இவன் எந்த தெய்வத்தை வழிபட்டானோ அந்த தெய்வத்தின் இடமாக நின்று அச்செயலை ஏற்றுக்கொண்டு அவனுடைய வழிபாடாகிய செயலை ஏற்றுக்கொண்டு பயன் உதவும் அவனுக்கு அருள் செய்வார். ஆகையினால பாடல எப்படி போட்டிக் கொள்ளணும் என்று சொன்னால் போற்றி வாழும் செயல் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கணும். பாடல எப்படி இருக்கின்றது, போற்றி இரண்டாம் அடியில கடைசியில் இருக்கு போற்றி, போற்றிக்கு அப்புறம் சினமுதல் அகற்றி இருக்கு. சினமுதல் அகற்றியை முதல்ல வைத்துக் கொள்ள வேண்டும். அது நம்முடைய குருமூர்த்தியினுடைய பதவுரை பார்த்தால் நமக்கு தெளிவா தெரியும். சினமுதல் அகற்றியை தான் முதல்ல வைச்சார். சினமுதலை அகற்றி வாழ்கின்ற ஒருவனுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பொருள்படும். மேலே உள்ள பாடல சொன்ன ஒழுக்க முதலிய நன்மைகளை உடையவனாய் அவற்றோடு முரண்படுகின்ற சினம் முதலிய தீமைகளை அகற்றி வாழும் ஒருவனுக்கு அப்படின்னு பொருள் தொடங்குது. அதை பார்த்தா தெளிவா தெரியும். ஆகவே சினம் அகற்றி என்பது பெயர், சினம் முதலியவற்றை அகற்றினவனுக்கு அகற்றின்னு பெயரு. அந்த அகற்றிக்கு அப்படின்னு கூவுருப்பு அங்க விரித்துக் கொள்ள வேண்டும். சினம் முதலியவற்றை அகற்றுதான் அப்படிங்கறதுனாலே ஒழுக்க முதலியவற்றை அவன் உடையவன் என்பது தானே பெறப்படும். அதான் சொல்கின்றார், அகற்றி என்பது பெயர், அகற்றிக்கு என்னும் நான்கன் உறுப்பு விகாரத்தால் தொக்கது. விகாரம்னா என்னன்னா மாறுபட்டு இருத்தல். அகற்றிக்கு என்று இருக்க வேண்டும், ஆனா அகற்றின்னு இருக்கு. ஏன் இப்படி மாறுபட்டு இருக்கிறது, செயலுடைய ஓசை கெடாமல் இருப்பதற்காக வேண்டி. அதனால அது செயல் விகாரம். நான்காவது உறுப்பு கூறுப்பு அங்கு தொக்கு நிற்கின்றது. அகற்றி என்பதனா அகற்றிக்கு என்று நாம் விரித்துக் கொள்ள வேண்டும். சினமுதல் அகற்றியை முதல்ல வச்சுக்கணும். சினமுதல் அகற்றுதல் கூறவே ஒழுக்க முதலிய உடைமை பெற்றான் விளக்கிவிட்டேன். சின முதலியவற்றை நீக்கியிருக்கான்னு சொல்லும்போது ஒழுக்க முதலிய அறங்களை தழுவிருக்கின்றது தானே பெறப்படும். போற்றி வாழும் செயல் என இயையும் அப்படின்னா இரண்டாம் அடியின் ஈற்றில் இருக்கு போற்றின்னு இருக்கு, அதுக்கப்புறம் சினமுதல் அகற்றின் இருக்கு. சினமுதல் அகற்றியை முதல்ல வைத்துக் கொண்டோம், எனவே அதை தாண்டி போயிடணும். போற்றி வாழும் செயல் அப்படின்னு அப்படி சேர்த்துக் கொள்ள வேண்டும். போற்றி வாழும் செயல்னா வழிபட்டு வாழக்கூடிய, இறை வழிபாடு செய்து வாழக்கூடிய செயல். சரி, மேற்கூறிய ஒழுக்கம் முதலிய அங்கங்களுக்கு, இதுக்கு முந்தின பாடல அறங்கள் இவைன்னு சொல்லி ஒழுக்கம் தொடங்கி சொன்னாரே, அந்த அறங்களுக்கெல்லாம் ஈண்டு கூறிய அறம் அங்கி தான் சொல்றாங்க. மேல சொன்ன அந்த நல்லொழுக்கங்களாகிய அறங்கள்லாம் அங்கம் மாதிரி, அதுக்கு அங்கி மாதிரி இருப்பது என்ன, இறை வழிபாடாகிய அறம் அதற்கு அங்கி மாதிரி என்று சொன்னார். அந்த அறங்களுக்கெல்லாம் இது வந்து அங்கி, அங்கி ஆகடின் உடனெடுத்து ஓதினார். ஆக அங்கேயே சொல்லாம அங்கத்தை மட்டும் சொல்வதில் பயன் இல்லை, அதனால அந்த அங்கங்களாகிய நல்லொழுக்கங்களை சொன்னவர் இந்த அங்கியாகிய இறை வழிபாட்டு அறத்தையும் இணைத்து சொன்னார். சரி, அப்ப இது மேல ஒரு கேள்வி வருது, என்ன அப்படின்னா, ஒருவன் வந்து சினம் முதலிய தீமைகளை எல்லாம் விலக்கி வாழ்கின்றான், ஒழுக்கம் அன்பு முதலிய அறங்களை எல்லாம் மேற்கொண்டு வாழ்கின்றான், அப்படி வாழ்கின்ற ஒருவன் தான் விரும்பிய தெய்வத்தை வழிபடுகின்றான், எப்படி வழிபடுகின்றான், மனம் வாக்கு காயம் மூன்றும் பொருந்த இன மலர்களை கையில் கொண்டு அருமையாக வழிபடுகின்றான், அப்படி வழிபட்டவனுக்கு அந்த தெய்வத்தின் இடமாக நின்று யார் பலன் தருவார்னு சொன்னார், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாக சிவபிரானே பலன் தருவார்னு சொன்னாரே, அந்த இடத்துலதான் ஒரு ஐயம். இவன் வந்து சிறந்த தகுதியோடுதான் வழிபாட்டை செய்கின்றான், சினம் முதலிய தீமைகளை அகற்றிவிட்டான், ஒழுக்கம் அன்பு முதலிய அறங்களை மேற்கொண்டிருக்கின்றான், அதுவும் வழிபாடும் சிறப்பாக செய்கிறான், மனம் வாக்கு காயம் மூன்றும் பொருந்த செய்கின்றான், தக்க மலர்களை கையில் கொண்டுதான் அவன் வழிபாடும் செய்கின்றான். ஆக இப்படி செய்பவனுக்கு அவன் எந்த தெய்வத்தை அவன் வழிபடுகின்றானோ அந்த தெய்வமே வந்து அந்தந்த தெய்வமே அவரவர்களை வழிபட்டவருக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு போகாம அந்தந்த தெய்வத்தின் இடமாக நின்று சிவபிரான் பலன் தருவார்னு சொல்றீங்களே அது எப்படி என்று சொல்லி அதைத்தான் கேள்வியா எடுப்புகின்றார்கள். அற்றேல், அப்படியானால் வழிபட்டார்க்கு வழிபடப்பட்ட அவ்வத் தெய்வமே பயன் கொடுக்கும் என்றார் படும் இழுக்கெண்ணை. யார் யார் எந்தெந்த தெய்வத்தை வணங்குகின்றார்களோ அந்தந்த தெய்வமே அந்த வணங்கியவர்களுக்கு பலன் தரும் என்று கூறினால் என்ன குற்றம் அப்படின்னு கேட்டான். என்பாரை நோக்கி எழுந்தது வருஞ்செயுள் என்பது என்று கேட்பவர்களை நோக்கி அவர்களுக்கு பதில் கூறுவதுதான் வருஞ்செயுள் எழுந்தது என்று கூறுகின்றார். என்ன, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனாதாம் வருவர், மற்ற அத்தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல்வினையும் செய்யும், ஆதலான் இவை இல்லாதான் அறிந்து அருள் செய்வனன்றே கூறினார். இதுல முதல்ல எதை வச்சுக்கணும் அப்படின்னா, அத்தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல்வினையும் செய்யும் என்பதைத்தான். என்ன தடை என்ன எழுகின்றது, யார் யார் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டார்களோ அந்தந்த தெய்வமே அவரவருக்கு பலன் கொடுக்கும் என்று கொண்டால் என்ன குற்றம் அப்படின்னு கேட்கிறான் இல்லையா, என்ன குற்றம் கதை முதல்ல சொல்ற. இப்ப எந்தெந்த தெய்வத்தை யார் யாராலும் வழிபடலாம், ஆனா அந்தந்த தெய்வமே பலன் கொடுக்கும் என்று சொன்னால் என்ன குற்றம் வருகின்றது என்று சொன்னால், அந்த தெய்வங்களே வந்து இன்ப துன்ப அனுபவம் உடையவை, ஏனென்றால் அந்த தெய்வங்களே வினை துடக்குள்ளவை, முன்வினைகளை எல்லாம் ஈட்டியிருப்பவை, அந்த முன்வினைக்கு ஈடாக அவ்வப்போது இன்ப துன்பங்களை நுகர்ந்து வருபவை, எனவே அந்த தெய்வங்களின் வாழ்க்கையிலேயே ஏற்றம் இறக்கம் எல்லாம் வந்து அவைகளே நீர்வழிப்படவும் புனை கூட விதிவழி செல்லக்கூடியவை, சில புண்ணியங்களின் மிகுதியினாலே அந்த தெய்வ பதவியை எய்தி உள்ளவை, ஆகையினாலே அந்த தெய்வங்களே வந்து வினைகளை செய்து வினைப்பலன்களை நுகர்ந்து பிறந்து இறந்து வருகின்றபடியினாலே வேதனைப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதனைங்கிறது பொதுவான சொல், நாம வேதனைனா துன்பத்தை மட்டும் நாம வந்து கொள்றோம், துன்பம் இன்பம் அனுபவம்னு பொருள் அவ்வளவுதான் வேதனைனா. தன் வேதனை காட்சி அளவை இலக்கணத்துல தொடக்கத்துல பார்த்தோம், வேதனைனா என்ன, இன்ப துன்பமாகிய அனுபவம், இன்ப துன்பம் இரண்டு அனுபவங்களையுமே தெய்வங்கள்லாம் படும், இறக்கும் பிறக்கும் பிறப்பு இறப்புக்கு உட்படும், மேல்வினையும் செய்யும், இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் போது விருப்பு வெறுப்பு கொண்டு மேல்வினையும் செய்யும், இதெல்லாம் புராணங்களிலே நாம் கேட்கின்றோம். அதனால இவையெல்லாம் இல்லாதவன் எவனோ அவன்தான் உயிர்கள் செய்த வினையை அறிந்து அருள் செய்ய முடியும். ஏன்னா இதுக்கு முந்தி நாம் அப்படித்தானே சொல்லிட்டு வந்திருக்கோம், வினைப்பலனை முதல்வனையே கூட்ட முடியும், சிவபெருமானே வினைப்பலனை கூட்டுவான், இறை வழிபாடும் ஒரு நல்வினை, அந்த நல்வினை பலனை வந்து சிவபெருமான் தானே கூட்ட முடியும், அவன் இவன் எந்த தெய்வத்தை வழிபடனோ அந்த தெய்வமே அந்த வழிபாடாகிய நல்வினைக்கு பலன் தரும்னா, அப்ப வினைப்பலனை சிவபெருமானே கூட்டுவான்னு இவ்வளவு நேரம் நாம சாதித்தது என்ன ஆகும் எண்ணி பார்க்க வேண்டும். அதனாலதான் அது இந்த இடத்துல கூட வழிவீரக்கூடாதுன்னா இந்த கருத்தை இங்க கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி நாம பார்த்து வந்த கருத்து என்ன, பல பாடல்களில் மீமாம்சகரோடு வாதம் செய்து நாம் சாதித்து வந்த கருத்து என்ன, வினைப்பலன்களை முதல்வன் தான் கூட்டுவான், உயிர் நல்வினையை செய்தாலும் சரி தீவினை செய்தாலும் சரி, நல்வினை பயன் தீவினை பயன் ரெண்டு பயனுமே முதல்வனாகிய சிவபெருமான் தான் கூட்ட முடியும். அப்ப நல்வினைகள்னு வரும்பொழுது ஒழுக்கம் அன்பு முதலிய நல்ல குணங்களோடு விளங்கி அறங்களை செய்தார், அது நல்வினை. அதோடு இந்த இறை வழிபாடாகிய இந்த அங்கி ஆகிய தலை சிறந்த அறத்தையும் செய்தால் அதுவும் மிகச்சிறந்த அது நல்வினை. எந்த நல்வினையா இருந்தாலும் சரி, அதற்கு பலனை யார் தான் கூட்ட முடியும்? சிவபெருமான் ஒருவன் தான் கூட்ட முடியும். ஒருவன் வந்து தேவர்களுள் ஒருவரை வந்து அவன் இறைவனாக கருதி வழிபட்டாலும் அவன் படிநிலைக்கு அந்த வழிபாட்டை நாம் வந்து ஏற்றுக்கொள்கின்றோம், அவனுக்கு ஒரு பலனும் கிடையாது. அவன் என்ன வழிபாடு செய்தான்? அவன் சிவ வழிபாடு செய்யலையே என்ன, அவனை இகழல. ஏன்னா உயிர்கள் படிமுறையில தான் வர முடியும். சரி, அவன் வந்து இன்னார் தெய்வமா வச்சு வழிபடுறானா, வழிபடட்டும் இல்லையா. எனக்கு சிவ வழிபாடெல்லாம் எப்ப செய்ய முடியாது, நான் இந்த தெய்வத்தை தான் வழிபடுவேன்னா எம்பிரானுக்கு அது ஏற்றதுதான். எம்பிரான் ஏற்றுக்கொள்கின்றான். அவன் விரிவில்லாத அறிவினனாய் விளங்கி அவன் வந்து சைவனின் மீது வெறுப்பு கொண்டு அவன் ஏதாவது ஒரு தெய்வத்தை இதுதான் ஐயா தெய்வம் அப்படின்னு போட்டா போட்டுட்டோம், எம்பிரானுக்கு ஏற்றதாகும். ஏற்றதாகும்னா என்ன, அவன் யாரை போட்டுகின்றானோ அந்த தெய்வத்தினிடமாக நின்று எம்பிரான் அவனுக்கு அந்த தெய்வத்தினிடமாக நின்று எதை தர முடியுமோ அதை தருவார். அதுக்காக ஞானத்தையும் வீடு வேற்றையும் தருவார்னு கொள்ளக்கூடாது. அது தாமாக எழுந்தெழுந்துதான் தர முடியும். அல்லது சீவன் முத்தராகிய சிவஞானியை இடமாக கொண்டுதான் ஞானமும் வீடு பேரும் தர முடியும். பிற தெய்வங்களை இவையே முழுமுதற் பரம்பொருள் என்று கருதி ஒருவன் வழிபட்டால் அந்த பிற தெய்வங்கள் இடமாக நின்று அந்த பக்தனுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுப்பார், அவனும் அதைத்தான் கேட்கிறான். ஆகையினாலே அங்கே தெளிவாக கூறினார். ஆக வினைப்படன்களை முதல்வன் தான் கூட்டுவான், சிவபெருமான் தான் கூட்டுவான் என்பது எந்த இடத்திலும் வழிவிடக்கூடாது. ஆகவே அதை எவ்வளவு அருமையாக பேணுகின்றார் பாருங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை கொண்டாலும் சரி, ஏன் அந்த தெய்வமே பலன் கொடுக்கும்னா என்ன இழுக்கு அப்படின்னா, இதுவரை நாம சாதித்த கருத்து இந்த இடத்துல பிறந்ததாகிவிடும். அது மட்டுமல்ல, சாதித்ததை அப்படியே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, அது ஏன்னா அது தெளிவா சாதிச்சிட்டோம், அதுல ஐயம் வருவதற்கு எந்த இடமும் இல்லை. ஆனால் இவன் கேட்கின்றான், அந்தந்த தெய்வங்களே பலன் கொடுத்தார் என்னன்னு. அந்தந்த தெய்வங்களே சீவ வர்க்கமாக உயிர் வர்க்கமாக இருக்கின்றனவே என்ன, அவை வினைகளை செய்கின்றன, வினைப்பணங்களை நுகர்கின்றன, அவற்றின் காரணமாக அவை பிறந்து இறந்து வருகின்றன. ஆகவே வினைப்பலனை கூட்டுகின்ற தன்மை அதனை இருக்க முடியாது. வழிபட்டவனுக்கு பலன் கொடுத்தல் என்றால் வழிபட்டது ஒரு வினை, அதுக்கு பலன் கொடுத்தனா வினைப்பலன்களை ஊட்டுதல், அது அந்த தெய்வம் தானா ஊட்ட முடியாது. இப்போ ஒரு செல்வந்தர் தான் ஒரு ஏழைக்கு உதவி செய்தார்னா அவர் தானா செய்யல, அவர் அப்படி நினைச்சுக்கலாம். இறைவன் உள்ளிருந்து செலுத்தி தான் செய்ய வைக்கின்றார். அது மாதிரிதான் பக்தர்களுக்கு வரம் கொடுக்கின்ற தெய்வங்களும் தாமாக கொடுக்கவில்லை, சிவபெருமான் செலுத்தித்தான் கொடுக்கின்றன. ஏனென்றால் தாமே சுதந்திரமாக பலன் கொடுத்தல் என்பது யாருக்கு தான் முடியும் அப்படின்னா, வினை முதல் காரணமாக உயிரையும் ஏனைய ஏழு காரகங்களையும் சேர்த்து வைக்கக்கூடிய அளவில்லாத அறிவுடைய அந்த பரம்பொருளுக்கு தான் அது முடியும். ஆகையினாலே சிவபெருமான் தான் அந்தந்த தெய்வமாக வந்து பலனை கொடுக்க முடியுமே ஒழிய, உயிர் வர்க்கங்களுள் ஒருவராக விளங்கக்கூடிய இந்த தெய்வங்களால் வினைகளை செய்து பிறந்து இறந்து துன்பப்பட்டு வருகின்ற உயிர்களாகிய தெய்வங்களால் பலனை கொடுக்க முடியாது. இவை இல்லாதவன் ஆதலால் இவை இல்லாதானா அந்த வேதனைப்படுதல், இரத்தல், பிறத்தல், மேல்வினை செய்தல் என்ற இந்த குற்றங்கள் எல்லாம் இல்லாதவன் அறிந்து அருள் செய்வான், வழிபாட்டினை அறிந்து அதற்கு ஏற்ற அருளை செய்வான். இவையெல்லாம் இல்லாதவன் யாரு அப்படின்னா மாதோரு பாகன் தான். ஏன் அருள் செய்வான் அருள் செய்வான்னா, யார்கிட்ட அருள் இருக்கோ அவன் தானே அருள் புரிய முடியும். அருளை வைத்து இருப்பவன் தானே கொடுக்க முடியும். உலகத்துல சொல்றோம் லட்சம் கோடியுமா வந்து உதவி செய்யறான்னா அது இருக்கவன் அதை வச்சிருக்கவன் தான் அதை கொடுப்பான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி அருள் வழங்குவான் அருள் புரியுவான் சொன்னா அருள் யாரிடம் இருக்கின்றது? மாதொரு பாகன், அருள் தான் மாது. அருளது சக்தியாகும் அறந்தனக்கு சிவசக்தி, அந்த அன்னை, அந்த உமை அன்னை யாருடைய இடப்பாகத்தில் இருக்கின்றாள்? அவள் தானே அருள். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்னாரு. ஓதி உணர்ந்துனா நாமா ஓதி உணர்ந்து அறிய முடியாது, அவன் அருளால தான் அறிய முடியும். குறிப்பிடதானே மலர் சிலம்படி, அருள்னா அந்த சிலம்படி அன்னையினுடைய திருவடி அங்க சொன்னார் சிலம்படின்னு சொல்லி. ஆகவே அன்னை தானே அருள். அருள் அருள் யாருக்கு குணமா இருக்கும் அவன் தானே அருளை பொழிய முடியும். ஆகவே அருளை குணமாக உடையவன் என்று அங்க உடம்போடு புணர்த்தி காட்டுறார். மாதொரு பாகனார் என்று காட்டுகின்றார். யாதொரு தெய்வம் கொண்டு எந்த தெய்வத்தை நீங்கள் கொண்டு வழிபட்டாலும் அத்தெய்வமாகி அந்த தெய்வத்தினிடமாக நின்று அங்கே அந்த இடத்தில் மாதொரு பாகனார்தான் வருவர் என்று சொல்லி ஏனைய தெய்வங்களே வந்து பணம் கொடுக்கும் சொன்னா அதுல வருத குற்றத்தையும் சொல்லிட்டார். இதற்கு அருமையா வந்து அந்த கருத்துரை, சில பாடல்களுக்கு சுவாமிகள் வந்து அந்த பாடலினால் பெறப்படுகின்ற கருத்து என்னவோ அது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆகவே அந்த கருத்தையே அப்படி உரையாக தருவார்கள். அதனுடைய சாரம் எசன்ஸ் சொல்றமே அதை அப்படி பிழிந்து கொடுக்கின்றார்கள். ஐயா, எது பதி எது பசு அந்த வேற்றுமையை அறிந்து கொள்ளுங்கள். நால்வகை யோனியுள் ஒரு யோனிவாய்ப்பட்டு பிறப்பன யாவை? அவையெல்லாம் சீவவர்க்கம். நால்வகை யோனி அதாவது நான்கு வகையான தோற்றம், நாலு வகையான பிறப்பு எதெல்லாம் அப்படின்னு சொன்னா, விதையை பிளந்து மேற்தோன்றுபவை.